तस्य वा एतस्य पुरुषस्य द्वे एव स्थाने भवतः इदं च परलोकस्थानं च सन्ध्यं तृतीयं स्वप्नस्थानम् तस्मिन् सन्ध्ये स्वप्ने तिष्ठन्नेते उभे लोके उभे स्थाने पश्यति इदं च परलोकस्थानं च अथ यथा क्रमोऽयं परलोकस्थाने भवति तमाक्रममाक्रम्य उभान् पाप्मन आनन्दागुंश्च पश्यति स यत्र प्रस्वभित्यस्य लोकस्य सर्वावधो मात्रामपादाय स्वयं विहत्य स्वयं निर्माय स्वेन भासा स्वेन ज्योतिषा प्रस्वभित्यत्रायं पुरुष स्वयं ज्योतिर्भवति नवमोऽयं मन्त्रः स्वयं ज्योतिर्ब्राह्मणे अस्मिन् मन्त्रे अत्रायं पुरुषः स्वयं ज्योतिर्भवति इति वाक्यं वर्तते तत्र स्वयं ज्योतिः आत्मा इति अत्र निरूपितं वर्तते पूर्वं स्वयं ज्योतिश्शब्दस्य अर्थः कः इति सूर्यचन्द्रादिबाह्यज्योतिषाम् अभावेऽपि आत्मज्योतिरेव आत्मा सर्वार्थप्रकाशकः सर्वपदार्थप्रकाशः स्वयम् अनवभास्यमानः भवति इति निरूपितं वर्तते तास आत्मा शरीरादिविलक्षणः इन्द्रियादिविलक्षणः अनन्तरम् अन्तःकरणविलक्षणश्च भवति इति बौद्धमतपरिहार खण्डनपुरस्सरं स्थापितं वर्तते तदनन्तरं स्वायं पुरुषः जायमानः शरीरमभिसम्पद्यमानः इत्यादिरीत्या जायमानशब्दस्य शरीरमभिसम्पद्यमानः इति म्रियमाणः इत्यन्न शरीरे अभिमानत्याग एव मरणम् इत्यादिरीत्या निरूपितं वर्तते एतत् सर्वं कथम् इत्यत्र दृष्टान्तः स्वप्नदृष्टान्तः अभिहितः वर्तते स्वप्ने तावत् अयं पुरुषः जाग्रच्छरीरं परित्यज्य नूतनं शरीरम् अत्र स्वीकरोति जाग्रच्छरीरस्य मरणं नूतनशरीरस्य उत्पत्तिः यदि शरीरान्तर उत्पत्तौ शरीरान्तरे अभिमानसत्त्वे जायमानः प्राचीनशरीरे अभिमाननाशे सति म्रियमाणः इत्यादिरीत्या जायमानम्रियमाणशब्दौ व्याख्यातौ वर्तेते तदनन्तरम् अत्र स्वप्नदृष्टान्तः उक्तः स्वप्नः कथं भवति स्वप्नस्य प्रयोजनं किं किमर्थम् अयं स्वप्नः भगवता निर्मितो वर्तते इति च संशयः आगच्छति स्वप्नः तावत् अस्माभिः अनुभूयते स्वप्नस्य प्रयोजनं किं किमर्थम् ईश्वरेण स्वप्नः सृष्टः इत्यादिरीत्या संशयः भवति किल तस्य समाधानं वक्तुम् अस्मिन् स्वप्ने एव मनुष्यस्य स्वयंज्योतिषं सम्यक् ज्ञायते बुध्यते इति कृत्वा स्वप्नस्य महत्प्रयोजनं वर्तते इति अस्मिन् मन्त्रे प्रतिपाद्यते यदस्माभिः अधुना द्रष्टव्यमस्ति ஒன்பதாவது மந்திரம் தசவா ஏதஸ்ய புருஷஸ்ய த்வேயேவ ஸ்தானே பவதஹ என்று ஆத்மா ஸ்வயம் ஜோதிஷுங்கிறது இந்த மந்திரத்தில் தான் வந்திருக்கு அத்ராயம் புருஷ ஸ்வயம் ஜோதிர் பவதி அப்பப்போ சொல்லிட்டே இருப்பேன் எங்க இருக்கு பிரதாரண்யத்தில் ஸ்வயம் ஜோதிர் பிராமணத்தில் ஒன்பதாவது அத்தியாய ஒன்பதாவது மந்திரத்தில் இருக்கு அத்ராயம் புருஷ ஸ்வயம் ஜோதிர் பவதி அப்படின்னு இந்த புருஷன் இந்த ஆத்மா ஸ்வயம் ஜோதிஷாக இருக்கு ஸ்வயம் ஜோதிஷுன்னா என்ன அர்த்தம் மற்றொரு பொருளால் ஒழிக்கப்படாமல் தான் எல்லாவற்றையும் ஒழிக்கிறது ஸ்வயம் ஜோதிஷ் இன்னொன்னால் அது ஒழிக்கப்படப்படாது ஆனால் உலகத்தில் இருக்க எல்லா பொருளையும் ஒழிக்கணும் அப்படி அவேத்தியத்துவத்தை அபரோட்ச விவகார யோக்கியத்துவ அத்தியந்தாபாவ அனதிகரணத்துவம் அப்படின்னு அத்தியந்தாபாவ அதிகரணத்துவம்னு அத்வைத்தியத்தில் இதுக்கு நிஷ்கர்ஷம் பண்ணியிருக்க அவேத்தியத்துவே சதி தான் இன்னொன்னால் ஒழிக்கப்படாமல் மற்ற எல்லாவற்றையும் ஒழித்து கொண்டிருக்கு அப்படி அப்படிப்பட்டதான அந்த ஸ்வயம் ஜோதிஷான ஆத்மா சூரிய சந்திராதிகள் இல்லாத போனாலும் ஸ்வயம் ஜோதிஷா இருக்கு என்று சொல்லி அந்த ஆத்மாவானது புலன்கள் சரீரம் மனசு இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு என்று நிரூபணம் பண்ணி பிரசங்க பௌத்தமத கண்டனமும் நிரூபணம் பண்ணி அதற்கு பிறகு இந்த சரீரம் இந்த உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு எப்படி வந்தது அம்மாவனுடைய கர்ப்பத்தில் ஒரு சரீரம் உண்டானதுமே அந்த சரீரத்தில் இந்த ஆத்மாவனுடைய பிரதிபிம்பம் ஏற்பட்டதுமே இந்த சரீரமே நான் எனக்கூடியதான எண்ணத்துடன் அவன் பிறந்தவனாக ஆனான் எப்பொழுது இந்த சரீரத்தில் நான் எனக்கூடியதான எண்ணத்தை விடுகிறானோ அப்பொழுது அவன் மரித்ததாக காணப்படுகிறது அப்படிங்கிறது சொன்னார் அது எப்படி சார் அப்படின்னு கேட்டேன்னா ஜாக்கிரத்தில் நமக்கு இந்த சரீரம் இருக்கு இதில் அபிமானத்தை விட்டுத்தானே ஸ்வப்னத்துக்கு போகிறோம் ஸ்வப்னத்தில் இந்த சரீரம் என்ன ஆகுதுன்னு நம்ம நினைக்கிறோமா இல்லை இந்த சரீரம் கட்டையாக படுதுன்னு இருக்கு இதை பற்றி ஒன்றும் கிடையாது கொசு கடித்தாலும் எதை கடித்தாலும் நமக்கு தெரியல ஆனால் ஸ்வப்னத்தில் நம்மளே நமக்கு இன்னொரு சரீரம் எடுத்துக்கிறோம் நம்ம சரீரம் இல்லாமல் நம்மளை பார்க்காம ஸ்வப்னம் வராது எந்த ஸ்வப்னம் எந்த மனுஷனுக்கும் ஏன் வராதுன்னு அப்புறம் பார்ப்போம் சார். அப்படியே ஊரில் போய் சீனரி பார்த்தா போல சொப்னம் வராது, அந்த அந்த சீனரியில் நீங்கள் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சொர்க்கம் சொப்னம் வரும். அப்படி அந்த தனக்குன்னு ஒரு சரீரம் சொப்னத்தில் வர்றதோ இல்லையோ, அந்த சொப்னத்தை தான் நினைக்கிறான், அந்த சரீரத்தை தான் நினைக்கிறான், இந்த சரீரத்தை தான் தானுங்கிறது விட்டான். ஆகையால் இந்த சரீரம் போச்சு, அந்த சரீரத்தை நான்கிற எண்ணம், எந்த சரீரத்தில் நான்கிற எண்ணம் இருக்கோ அந்த சரீரம் பிறந்தா போலையும், எந்த சரீரத்தில் நான் எனக்கூடியதான எண்ணம் போச்சோ அந்த சரீரம் இல்லாத மாதிரியும், இதுதான் பிறவி மரணம்ங்கிறதுக்கு ரகசியம் அப்படின்னு சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு இந்த சொப்ன திருஷ்டாந்தம் சொன்னீர சுவாமி, சொப்னம் எதுக்காக பகவான் படைத்தார், சொப்னத்தெல்லாம் என்ன லாபம், இதில் நமக்கு நிறைய இடமா இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன லாபம் என்ன யூஸ்ன்னு பார்க்குறோம். இந்த சொப்னத்தினால மனுஷனுக்கு ஏதாவது துன்பத்தை தவிர, சொப்னத்தில் ஏதாவது புலி வெட்டுறா போல சொப்னம் வருது, குரங்கு பிராண்டா போல சொப்னம் வருது, எதுக்கு சார் இது போய் ஏன் இந்த சொப்னம் நம்ம கல்பிப்பானே பகவான், சொப்னமே இல்லாத போனால் என்ன குறைஞ்சு போயிடுது நமக்கு, நல்ல தூக்கம் வந்தா போறோம் சொப்னம் ஒன்றும் வேண்டியது இல்லையே அப்படின்னு நாமெல்லாம் நினைக்கலாம். அதுக்கும் பதில் சொல்லணும், சொப்னம் எப்படி வருதுன்னு சொல்லணும். இந்த சொப்னத்தை சொன்னதுக்கு காரணமே முக்கியம் என்ன தெரியுமோனா, இந்த சொப்னத்துல தான் ஆத்மா ஸ்வயம் ஜோதிஷுன்னு நாம உணரலாம். இப்பொழுது நாம் பொருள்களை எல்லாம் பார்க்கிறோம், பொருள்கள் எந்த வெளிச்சத்தில் விளங்குகிறது என்று நாம் கேள்வி கேட்டோமே ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்றார். ஒருத்தர் சூரிய வெளிச்சம்னா, ஒருத்தர் சென்ற வெளிச்சம்னு சொன்னார், ஒருத்தர் லைட் போட்டேன் சார் அதனால் தெரிகிறதுங்கிறான், ஒருத்தன் மெழுகுவத்தை ஏற்றி வச்சேன் தெரிகிறதுன்னா, ஒருத்தன் குத்து விளக்கு வெளிச்சத்தில் தெரிகிறதுங்கிறான், யாரும் ஆத்மா வெளிச்சத்தில் தெரிஞ்சுன்றதுன்னு சொல்ல மாட்டேங்கிறார். ஆத்மா விலை ஒழிக்கிறது என்கிறது யாருக்கும் தெரியல, சொன்னாலும் புரியல, ஆனா அவனுக்கு சொல்லணும், வேதம் சொல்லணும் தீர்மானம் பண்ணி. அப்ப என்ன பண்ணிட்டு, நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அவைகள்லாம் இல்லாத நிலைய ஒண்ணு நான் கல்பிக்கணும். சூரியன் இல்ல ராத்திரி தூங்குறேன், அமாவாசையே சந்திரன் இல்ல, அன்னைக்கு மின்னல் இது போல கண்டம் கிடையாது, ராத்திரி நீந்துக்கு தூங்குறப்ப நெருப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது, ஆனாலும் சொப்னத்துல காணப்படும் பொருள்கள் நன்றாக ஒழிக்கப்படுகின்றன, சொப்னத்துல பொருள் எல்லாம் நன்றாக தெரிகிறது. அது எந்த வெளிச்சத்துல தெரிகிறது, வெளிச்சம் இல்லாமல் ஒரு பொருளும் நான் இதுவரைக்கும் கண்டதில்லை. ஆகையால் பொருள்களை நாம் காணுகிறோம் என்று சொன்னோமேயானால் அங்கு வெளிச்சம் ஒன்று இருக்கணும். நாம் உலகத்துல கருதக்கூடியதான வெளிச்சங்கள் ஒன்றும் இல்லைங்க இல்லை, ஆனாலும் பொருள் தெரிகிறது, அப்ப ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கணும். அது என்ன சார் வெளிச்சம், ஆத்மா தானே. அந்த ஆத்மா இன்னொன்னால விளங்குறதா இல்ல, ஆனா எல்லாவற்றையும் ஒழிக்கிறதா ஒழிக்கிறது. ஏன்னா உருவத்தை மட்டும் ஒழிக்கல, சொப்னத்துல வாசனை பார்க்கிறேன், சொப்னத்துல சாப்பாடு சாப்பிடுறேன், அங்கே திதிப்பெல்லாம் சாப்பிடுறேன், அங்கே சுவையும் அறிகிறேன், நன்னா இருக்குன்னு வேற சொல்றேன், இத்தனை பதார்த்தங்களும் இருக்கோ இல்லையா, அப்ப அங்க இருக்கக்கூடியதான சுவையோ அல்லது இருக்கக்கூடியதான வாசனையோ ஸ்பர்சத்தையோ ரூபத்தையோ ரசத்தையோ யாரு காட்டி கொடுத்தா, நம்ம ஆத்மா தானே, அங்க வேற ஒண்ணும் இல்லையே, சூரியன் சந்திரன் மின்னல் ஒன்னும் கிடையாது. அப்ப எல்லாவற்றையும் ஒழித்து கொண்டு தான் ஒழிக்கப்படாமல் ஆத்மா ஸ்வப்னத்தில் காணப்படுகிறார். ஒவ்வொரு மனிதனும் ஆத்மாவை ஸ்வப்னத்துல பார்க்கிறான், ஆத்மாவுடைய ஒளியை ஸ்வப்னத்துல பார்க்கிறான், இல்லாத போனால் ஸ்வப்னம் காணப்படாது. ஆகையால் அத்ராயம் புருடஸ்வயஞ்சோதிர் பவதி, ஆத்மா ஸ்வப்பிரகாசம் என்கிறது நீங்க ஸ்வப்னத்துல அனுபவிக்கிறேன், அதற்காகத்தான் ஸ்வப்னத்துக்கு கொண்டு போறோம். மனிதனை ஸ்வப்னத்துக்கு அழைத்து சென்றதனுடைய ரகசியம் என்ன, ஜாகிரத் காலத்தில் சூரியன் சந்திரன் முதலிய ஜோதிஷுகள்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு, கலந்து போயிருக்கு, ஆகையால் இவைகளை விட தனியாக ஆத்ம ஜோதிஷை பிரித்து அறிய முடியவில்லை. அதை பிரித்து அறித்து பிரித்து காட்டணும் என்பதற்காகவே ஸ்வப்னஸ்தானத்துக்கு அழைத்து சென்றார். ஆகையால் அத்ராயம் புருட ஸ்வயம் ஜோதிர் பவதின்னு சொன்னார். அத்ரான் என்ன அர்த்தம், ஸ்வப்னத்தில் எப்படி ஜாகிரத்திலையும் ஸ்வயம் ஜோதிஷத்தான், சுடுத்திலையும் ஸ்வயம் ஜோதிஷத்தான், எப்பொழுதும் ஆத்மா ஸ்வயம் ஜோதிஷத்தான், ஆனால் மற்ற சமயத்தில் தெரியல, பிரித்தறிய தெரியல, தூக்கத்தில் அறியக்கூடியவர் இல்லை, நான் என்ன பண்றது, தூக்கத்தில் அறியக்கூடியதான புத்தி இல்லை, ஆகையால் ஆத்மா ஸ்வப்பிரகாசமா இருந்தாலும் தெரியல சார். ஜாக்கிரத்தில் புத்தி இருக்கு, ஆனா 1000 ஜோதிஷ் வந்து அதோட சேர்ந்து போயிடும், ஆகையால் பிரித்து நமக்கு அறிய தெரியல, என்ன பண்றது. இப்படி இருக்கிற காரணத்தினால் இவைகளை பிரித்து புத்தி மட்டும் இருக்கக்கூடியதான ஒரு நிலையை காட்டினா இந்த மனுஷன் ஒத்துக்கொள்வான் என்பதற்காகவே சொப்னத்தை தயார் பண்ணியிருக்கோம். இப்ப சொப்னம் எப்படி வந்திருக்கு, சொப்னத்துல காணப்படுறதெல்லாம் உண்மையா பொய்யா, அதுல காணப்பட்ட அதனால பலம் உண்டா, இவைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் மேல போய் சொல்ல போறோம். இப்ப சொப்னம்ங்கிறது என்னங்கிறது மட்டும் இங்க பாக்குறோம். தஸ்யாவா ஏதஸ்ய புருடஸ்ய ஸ்வேயேவஸ்தானே பவதா இதஞ்ச பரலோகஸ்தானஞ்ச. இந்த மனிதன் இருக்கானே, இவனுக்கு ரெண்டு தான் ஸ்தானங்கள். ஒண்ணு என்னன்னு, இந்த லோகம் இந்த ஊர்ல இருக்கான். பிறகு என்னடா சொன்னார், இந்த லோகத்திலிருந்து சரீரத்தை விட்டு பரலோகத்துக்கு போறான், அவ்வளவுதான். ஒண்ணு இங்க உயிரோட இருக்கான், உயிர் போச்சுன்னா இன்னொரு இடத்துல சரீரம் எடுத்துக்கிறான். ரெண்டு தான் ஸ்தானம் சார் இவனுக்கு, ரெண்டு இடங்கள் தான். இதஞ்ச பரலோகஸ்தானஞ்ச சந்தியம் திருதீயம் ஸ்வப்னஸ்தானம். ஆனா இந்த ஸ்வப்னம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இது என்னன்னா சந்தியம் நடுவாந்தரம், நடுவுல இருக்கு. எப்படி சந்தியம் திருதீயம் ஸ்வப்னஸ்தானம், மூணாவது ஸ்தானம் இது சந்தியம், நடுவுல இருக்கு. சந்தியே சிருஷ்டிராஹி, சூத்திரக்காரர் சொல்றார், மாயா மாத்திரந்து காஸ்தேன அனபிவியக்தஸ்வரூபத்வாத் அப்படின்னு சொல்லிட்டு, சந்தியே சிருஷ்டிராஹி, சந்தியே நடுவில் சிருஷ்டி வர்றது அப்படின்னு சொல்றார். இந்த சந்தியம்னு ஒண்ணு இருக்கு பதிலா, இது என்ன, இந்த சொப்னம்ங்கிறது என்னது, இது இது நடுவாந்தரமான இடம், அது வந்து நோமான்ஸ் லேண்ட். இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்ல, இந்த லோகத்துக்கும் சேரல பரலோகத்துக்கும் சேரல சார், நடுவுல இருக்காது. சந்தியம் திருதீயம் ஸ்தானம் தஸ்மின் சந்தே ஸ்தானே திஷ்டன், அந்த நடுவான சொப்னஸ்தானத்துல இருந்துட்டு, ஏதே உபே ஸ்தானே பஸ்யதி, இந்த லோகத்தையும் பாக்கிறான் பரலோகத்தையும் பாக்கிறான். நீங்க சொப்னம் வரப்ப என்ன நடக்கிறது, இந்த லோகத்துல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பரலோகத்துல என்ன இருக்குன்னு தெரியும்னு எனக்கு தெரியல சார் சார். சொப்னம் பாக்குறப்ப பரலோகமா தெரிகிறது நமக்கு, இல்ல இந்த லோகமா தெரிகிறது, இது ஏதோ எப்பவோ பார்த்தது அப்படியே காணப்படுறது, கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்றோம் அவ்வளவுதான். ஏன்னா பரலோகம் தெரியறதுங்கிற என்ன தெரியறதுன்ட்டார் அவர். உபே ஸ்தானே பஸ்யதி இதஞ்ச பரலோகஸ்தானஞ்ச அதயதாக்ரமோயம் பரலோகஸ்தானே பவதி யதாக்ரமஹா அயம் பரலோகஸ்தானே பவதி. பரலோகத்துல இவனுக்கு என்ன வரப்போறது என்கிறதெல்லாம் இவருக்கு சொப்னம் வழியா தெரிகிறது. தமாக்ரமமாக்ரம்ய உபயான் பாப்மன ஆனந்தாம்ச பஸ்யதி, அதை பிடித்துக்கொண்டு உபயான் பாப்மனஹா ஆனந்தாம்ச பஸ்யதி, அந்த அதை பிடித்துக்கொண்டு பரலோகத்துல நான் எப்படி இருக்க போகிறேன் என்கிறதை அறிந்து கொண்டு இவன் சுகங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறான். ஆனந்தமும் துன்பமும் இரண்டும் அனுபவிக்கிறான் சொப்னத்தில். சொப்னத்துல நல்ல சொப்னமும் வரலாம், கெட்ட சொப்னமும் வரலாம். துன்பத்தை அளிக்கக்கூடியதான சொப்னமும் வரலாம், ஆனந்தத்தை அளிக்கக்கூடியதான சொப்னமும் வரலாம். அந்த ரெண்டும் என்ன பண்றது நமக்கு, அடுத்த ஜென்மா என்னதுன்னு காட்டுறது. தமாக்ரமமாக்ரம் யவுபயன் பாப்மன ஆனந்தாம் தபஸ்யதி சயத்ர பிரஸ்வபிதே, அவன் எப்பொழுது தூங்குறானோ அஸ்ய லோகஸ்ய சர்வாவதோ மாத்ராம பாதாய, அஸ்ய லோகஸ்ய இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான சர்வாவதோ மாத்ராம பாதாய, இவனுக்கு வேண்டியதெல்லாம் மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போறான். மாத்ராமனா கொஞ்சம் கொஞ்சம், இங்கிருந்து வெளியூர் போறேள் சார், வெளியூருக்கு போறேள், எங்க போறேள், காசிக்கு போறேன்னு வச்சுப்போம், என்ன பண்றேள் நார். பழைய நாள்ல என்ன பண்ணுவா, போறப்ப ஒரு டப்பா எடுத்துட்டு அதுல கொஞ்சம் சத்து மாவு, கொஞ்சம் வெல்லம், கொஞ்சம் நெய், இதெல்லாம் எடுத்துட்டு போவான். எடுக்குன்னு ஒன்னும் கிடைக்கலன்னா சாப்பிடறதுக்கு, நம்ம எங்க போனாலும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கு சார், நான் தெருக்கோடியில இருக்கு சார், நான் சாப்பிட கூடாது. பழைய நாள்ல இதெல்லாம் சாப்பிட மாட்டா, அவ பண்ணினது மடியா சாப்பிடணும். என்ன பண்ணுவா, சர்வாவதோ மாத்ராம பாதாயா, உங்களுக்கு வேண்டியது ஆகாரத்துக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துன்னு போறோம் இல்லையா எங்கேயாவது. இப்ப எல்லாம் இதெல்லாம் குறைஞ்சு போயிடுது. என்ன ஒண்ணு, நம்ம எடுத்துன்னு போறத கௌரவ குறைச்சல் நினைக்கிற நாள் வந்தாச்சு. அங்க வெளியில பண்ணா ஜாலியா அங்க போய் வாங்கி சாப்பிடணும் சார், அதுதான் ஒரு கௌரவம் அப்படின்னு நினைக்கிறான். அதனால கான்செப்ட் ஆஃப் லைஃப் சேஞ்ச் ஆயிடுது. இப்ப ஒண்ணு, ரெண்டாவது எடுத்துன்னு போக வேண்டியதான அவசியமும் இல்லாத நாட்கள் வந்தாச்சு. ஏன்னா இங்கிருந்து டெல்லிக்கு போனோம்னா பிளேன்ல போனா ரெண்டு மணி நேரம் தான் சார், நான் இங்க சாப்பிட்டு அங்கே போறான், இங்க டிஃபன் சாப்பிட்டு அங்க மத்தியானம் சாப்பாடு டெல்லிக்கு போறான், என்னையா இப்படி பண்றேன்னு அவ்வளவு வேகமா வந்திருக்கு. ஆகையால் முன்காலத்திலாம் எப்படின்னு இங்க இருந்து காசிக்கு போகணும்னா 4 மாசம் 5 மாசம் நடந்து போகணும். என்ன பண்றது, அதுக்காக வேணுங்கிறது எடுத்துட்டு போவேன். அதே போல பரலோகம் போறதுக்கு எவ்வளவு நேரம் தெரியுமா, ஒரு நாளைக்கு 70,000 மைல் போகணும். ஒவ்வொரு நாளும் போறான், அது மாதிரி 360 நாள் போறான். ஆகையால் தான் என்னைக்கு பிராணனை விடுகிறானோ அன்னிலிருந்து ஆரம்பித்து 1 வருஷம் ஆனப்புறம் கரெக்டா அந்த திதி அன்னைக்கு அன்னைக்கு ஔர்த தேகமான கர்மாக்களை பண்றோம். ஸோ எந்த எந்த தேதியில எந்த தேதியில் எந்த மாசத்துல எந்த பட்சத்துல எந்த திதியில இவன் போனானோ அதே மாதம் அதே பட்சம் அதே திதி வந்த அன்னைக்கு அவன் அங்கே அவனை கொண்டு போய் நிறுத்துறா எமது தாக்கள். இந்த எத்தனை நாளாவது, ஒரு நாளைக்கு 70,000 மைல் அவன் போகணும். அப்படி போனாதான் கரெக்டா அந்த சமயத்துக்கு போய் சேர முடியும் அந்த 1 வருஷத்துக்கு. அது அவளுக்கு ஆகாரம் வசதிகள்லாம் எப்படி சேர்னார், இவன் ஒன்றும் எடுத்துன்னு போக முடியாது, எல்லாத்தையும் இங்க விட்டு தான் சரீரத்தையும் விட்டு போயிட்டானோ இல்லையோ, அதனால்தான் குழந்தைகள்லாம் அவரை கொடுக்கறேன். 28வது நாள், 44வது நாள், ஊன மாசிக்கம் மாசிக்கம் இப்படியெல்லாம் ஏதோ பண்ணிட்டு கொடுக்கறாளோ இல்லையா, கரெக்டா அந்த தேதிக்கு அங்கே போய் அது இருந்தது. ஆனால் அவளுக்கு 1 மாசத்துக்கு ஆகாரம் கொடுப்பா, டோக்கன் கொடுத்தா கொடுக்கற பாருங்க. அது மாதிரி விவகாரம் கிடந்த அந்த மாதத்துக்கு நீங்க சிராத தர்ப்பணாதிகள்லாம் கொடுத்தா அவளுக்கு எக்ஸாக்டா அது போகும். அது எப்படி சார் போகும்னா, அதான் ஸ்வதான்னு கொடுத்துருக்கல அது போகும். அந்த ஸ்வதான்னு சொல்ற பிதரும் வெஸ்வதா, அதான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இந்த சார்த்தங்கள்லாம் தர்ப்பணாதிகள்லாம் பண்ணப்படு ஸ்வதான்மஸ்தர்ப்பயாமிங்கிறான். ஸ்வதா நமஹா தர்ப்பயாமி, ஸ்வதாங்கிறது பிதிருதேவதைகளை இருக்க கோல்டு வேர்டு. தர்ப்பயாமின்னு அவளுக்கு தர்ப்பணம் பண்ணுகிறேன், தர்ப்பணம்னா திருப்தி ஆகக்கூடியதான செயலை செய்கிறேன். அவ திருப்தி ஆகக்கூடியதான செயலது எள்ளு, அந்த எள்ளுக்கு மேல தோலி எடுக்காத எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லை கருப்பா எள்ளு இருக்கணும். அது தர்ப்பத்தினுடைய நுனியில விழுந்த ஜலம் இருக்கணும். அதை ஸ்வதாங்கிற மந்திரத்தோட இருக்குமே ஆனால் இன்ன கோத்திரத்துல இன்ன சூத்திரத்துல பிறந்த இன்னாருக்குன்னு சொல்லணும். அதனாலதான் இந்த கோத்திரத்துல பிறந்தவர், நாம் பாட்டுக்கு ஏதோ கோத்திரம் சூத்திரம் மறந்து விட்டு இதெல்லாம் சொல்லப்படாது. இந்த கோத்திரம் சூத்திரம் இதுக்கு ஐடென்டிபிகேஷன் மார்க், அங்கே கரெக்டா அந்த கோத்திரத்துல பிறந்தா அந்த சூத்திரத்துல வந்து அந்த சர்மா, அந்த சர்மா இதுக்கு பேர் வைக்கிற அன்னைக்கு ஏகாது சேகனிபிதா நாம குறியார் அப்படின்னு பிறந்த 11வது நாள் அன்னைக்கு அந்த பையனுக்கு அந்த சர்மான்னு பேர் வைக்கணும். ஸோ இந்த தேதியில இன்ன இன்ன கோத்திரத்துல இன்ன சூத்திரத்துல இந்த சர்மாங்கிற பெயருடன் இருக்கிறவன் ஒருவன் தான். தாத்தா பேரு பேரனுக்கு வச்சா என்ன சார் அர்த்தம், அதுக்கப்புறம் வேற சொல்ல போறோம். ஏன்னா இவன் எங்க சொல்றானா அவனுக்கு அவர் வசுரூபமாகவோ ருத்ர ரூபமாகவோ ஆதித்ய ரூபமாக வித் ரெஃபரன்ஸ் டு மீ, யார் பண்றானோ அந்த கர்த்தாவுக்கு யார் வசுரூபமாக இருக்கானோ அது வேற பார்க்கணும். ஏன்னா ஒருவரே ஒருவருக்கு வசுவா இருக்கலாம், ஒருவருக்கு ருத்ரனாகவும் இருக்கலாம். அப்பா இருக்கார், தாத்தா இருக்கார், அப்பா போயிட்டார். அப்ப என்ன பண்றதுன்னா அந்த அப்பாவுக்கு பையன் இருக்கானா, இவன் அப்பாவுக்கு வசுரூபம்ங்கிறது. ஆனா அந்த அப்பாவுக்கு சித்தப்பா இருக்காரோ இல்லையா, அவர் வந்து அவர் அப்பா போனாரு, அவர் தாத்தா இருக்காரு, அவருக்கு வசுரூபம்ங்கிறது என்ன சருது விவகாரம். அவாவாளுக்கு எது வசுரூபமோ அது நம்ம சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி விவகாரம் வேற யாருக்கும் வர முடியாது. உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க ஏதோ பாஸ்வேர்டு இதெல்லாம் போடுறல, இதெல்லாம் அன்னைக்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நம்ம. ஆகையால் அண்ணன்னாருக்கு வித்ரவசையும் என்ன கோத்திரம் என்ன சூத்திரம் என்ன பெயர் அதெல்லாம் அந்த சர்மான்னு பேர். நீங்க பாட்டுக்கு ஒரு சர்மா வச்சுட்டு ஒரு பேரை கூப்பிட்டு இருக்க, இன்னைக்கு கடைசியில சர்மா மறந்து போயிடும், ரொம்ப தப்பு. அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி அந்தந்த இடத்துல எங்க போறோமோ அவளுக்கு இது போய் சேர்றதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரியே சர்வாவதோ மாத்ராம பாதாய, இவனுக்கு வேண்டியதான எல்லா மாத்திரைகளும், மாத்திரைன்னா சாப்பிடுற மாத்திரை இல்ல, இங்க மாத்திரன்னா தன்மாத்திரம், பஞ்சபூத தன்மாத்திரங்கள், புண்ணிய பாபாதிகள் இவ்வளவு எடுத்துட்டு சர்வாவதோ மாத்ராம பாதாய ஸ்வயம் விஹத்யா, தானே இந்த சரீரத்தை விட்டு விட்டு இந்த ஜாகிரத் காலத்துல இருக்கக்கூடியதான சரீரத்தை விட்டு ஸ்வயம் நிர்மாய, ஸ்வப்னத்தை தானே ஒரு சரீரத்தை சிருஷ்டி பண்ணி கொண்டு வயசான இருக்கார், யுவாவா இருக்கா போல ஒரு சரீரம் அவருக்கு தெரியுது. நாம் 20-30 வருஷத்துக்கு முன்னால நாம எப்படி இருந்தோமோ அப்படி ஸ்வப்னம் பாக்கிறோம். கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்கிற அதே பொண்ணு தான், அதே பொண்ணு தான் பாக்குறா போல ஸ்வப்னம் பார்த்தான். எது சார் இப்படி வருமா சார், எனக்கு வரலையான்னு கேட்கப்படாது. அந்த புண்ணியம் பண்ணியிருந்தா உங்களுக்கு வரும். ஸ்வப்னம் எல்லாம் எப்படி வருது, நாம் ஜன்மாந்தரத்துல மானசிகமாக எந்த கர்மாவை பண்ணினோமோ அது முடித்து கொண்டிருக்க காலத்துல பண்ணக்கூடியதான கர்மா ஜாகிரத, காய்கம் வாச்சிக்கம் மானசிகம் மூணும் சேர்ந்து தான் பண்றேன். இதனுடைய பலம் அடுத்த ஜென்மாவில் முழித்து கொண்டிருக்க போல அந்த கர்ம பலம் வரும். மனசினால மட்டும் சிவனுக்கு அர்ச்சனை பண்றேன், மனசினாலேயே ரத்னசிம்மாசனம் ரத்னைக்கல் பிதமாசனம் அப்படின்னு சொல்லி பகவானுக்கு மனசினாலேயே உட்கார்ந்து அபிஷேகம் பண்ணி ரத்னசிம்மாசனங்கள்டே நைவேத்தியங்கள் பண்ணி என்ன பண்றேன், பிரதிவியாத்மனே கந்தம் கல்பயாமி நமஹ, மனசினாலேயே பண்ணிட்டு இருக்க. நிஜமாக சந்தனம் குங்குமம் நைவேத்தியம் வைக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, மனசினால கல்பிச்சிருக்காரு. இப்படி மானசிக்கமாக பண்ணினதான புண்ணிய கர்மாக்களோ அவன் நாசமா போட்டோம் அப்படின்னு மனசுல நினைக்கிறவன் எதிர்க்க வைக்க முடியல. எதுக்கு அவன் கேட்டான்னா துன்பு இது பண்ணிடுவான், ஆகையால் நாசமா போட்டான்னு வையறாள் மனசுக்குள்ள. இப்படி மனசினால பண்ணினதான செயல்கள் உண்டோ அந்த செயல்களுக்கு பலம் வரணுமா வேண்டாமா? வரணும். அது எப்படி வரும்? மனசினால செஞ்சதான கர்மாக்களுடைய பலம் மனசினால மட்டும் அனுபவிக்கணும், அது சொப்னத்துல. ஒரு மனுஷனுக்கு சொப்னம் எப்படி வரும்? மானசிக்கமான கர்மாக்களை பண்ணினேன்னா அதனுடைய பலம் மானசிக்கமாக வருது. ஆகையால் என்ன பண்ணுவார், அதை அனுபவிக்கிறதுக்காக இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு விட்டு இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறான். ஸ்வயம் விஹாய ஸ்வயம் நிர்மாய ஸ்வேன பாசா, தன்னுடைய ஒளியினாலேயே, பாசான ஒளி, அந்த ஆத்மாவனுடைய ஒளியினாலேயே, ஸ்வேன ஜோதிஷா, தன்னுடைய ஜோதிஷனாலேயே, பிரஸ்வாபிதே ஜம்முன தூங்குறார் சார். அத்ராயம் புருஷஸ்வயம் ஜோதிர் பவதி, இந்த சொப்னத்தில் தான் இந்த மனுஷன் ஸ்வயம் ஜோதி சாகரான். என்ன கிளியரா சொல்லிருப்பதில்ல? இப்ப பாஷ்யம் பாபு நானும் உபவ லோகம் என்ன சார், இந்த லோகம் ஒண்ணு இருக்க பரலோகம் ஒண்ணு இருக்குங்கிற, எங்க சார் இருக்க? இந்த லோகம் நான் பாக்குறேன் ரைட்டு, பரலோகம் நீர் கண்டிரும், யாரும் பார்க்கலையே, பரலோகம் இருக்குன்னு சொல்றதே அப்படி இல்லையேன்ட்டான். நஸ்த உபவ லோகம் எவ் ஜரணம் ஜென்ம மரணாபியாம அனுக்கிரமேண சஞ்சரதி, இங்க பறக்கிறான் அழியிறான் மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் பறக்கிறான், கதையெல்லாம் சொல்லு சார். நீங்க நான் தான் கேட்டுட்டே இருக்கேன்னு சொன்னா நீர் பாட்டுக்கு உங்களுக்கு இஷ்டமா பேசிட்டே போறீல, எங்க பரலோகம் இருக்க காட்டுங்க பாக்கலாம் அப்படிங்கிறான் பூர்வபட்சி, சொல்லணும் இல்லையா? அதனால ஏதோ இன்னைக்கு புதுசா நாஸ்திகம் பேசுறாங்க, ஒன்னும் பேச வேண்டாம், இங்க நாஸ்திகம் எல்லாம் இங்க இருக்கு. நஸ்தவ் இல்லை, உபவ லோகவ் இரண்டு லோகங்கள் இல்லை, யௌ ஜன்ம வரணாபியாம அனுக்கிரமேண சஞ்சருது, இங்க போனா அங்க பிறக்கிறானா, அங்க போனா இங்க பிறக்கிறானா, இந்த கதையெல்லாம் உனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சது ஒரு லோகம் தான், அதை பத்தி பேசிக்கொண்டான். ஜாக சொப்ன ஜாகரிதே இவ, முடித்துக் கொள்றான் சொப்னம் பார்க்கறான், சொப்னம் பார்க்கறான் முடித்துக் கொள்கிறான், அது தவிர ஏதாவது இருக்கோ இல்லையே? சொப்ன ஜாகரதே பிரத்யட்சம் அவகம்யதே, சொப்னம் ஜாகிரதம்ங்கிறது பிரத்யட்சமா தெரியுது எங்களுக்கு. நது இகலோக பரலோகம், இந்த லோகமும் பரலோகமும் தெரியல. கேனஜித் பிரமாணம் என்ன, நானும் பார்த்து பார்த்து பார்த்தேன், ஒன்றும் தெரியல. அது இருக்கிறதுக்கு ப்ரூஃபே இல்லை சார், பரலோகம் இருக்குங்கிறது எங்கேயாவது ப்ரூஃப் இருக்கோ? யாராவது கண்டவன் சொல்லியிருக்கானோ, நான் சொத்த லோகத்துல வந்திருக்கேன், அங்கே ரங்கபாபு ஊர்வசியெல்லாம் இருக்கா, நான் பேசிட்டு வந்தேன் சொன்னாரோ யாராவது? அடல போனவன்லாம் ஏதாவது டெலிஃபோன் பண்ணானோ இமெயில் அடித்தானோ உமக்கு தெரியாதே? எப்படி சார் பரலோகம் இருக்குன்னு எப்படி சார் நம்பர் இல்லைங்க, பிரமாணம் ஒன்றும் இல்லையே அப்படின்னா. தஸ்மாத் ஆகையால் ஏதேவ ஸ்வப்ன ஜாகிரதே இகலோக பரலோகம், இந்த ஸ்வப்னம் இந்த லோகத்துக்கு இகலோகம், முழித்துன்றதா இகலோகம், பரலோகம்னா ஸ்வப்னம் அப்படின்னு வச்சுப்போம். இந்த பரலோகம்னு ஒன்று இருக்குல்லாம் வேண்டாம்ட்டார். உச்சதே அப்பா இது கேட்கற கேளு, தஸ்ய ஏதஸ்ய புருஷஸ்ய, அந்த இந்த மனுஷனுக்கு இரண்டு ஸ்தானங்கள் தான் இருக்கு, நத்ருதீயம் சதுர்த்தம் வா, மூணாவது நிலை நாலாவது நிலை இல்ல, ரெண்டு தான். கேதே என்னது, இதன் ஜெயத் பிரதிபன்னம் வர்த்தமானம் ஜன்மா, இது நீ அடைஞ்சிருக்கியோ இல்லையோ இந்த ஜென்மா, பிரதிபன்னம் வர்த்தமானம் ஜன்மா, நீ கண்டு கொண்டிருக்கக்கூடியதான பிரதிபத்தி விஷயமான உன் அறிவுக்கு அறிவால் அறியப்படுகின்றதான இவ்வுலகம், சரீரேந்திரிய விஷய வேதனா விசிஷ்டம், சரீர இந்திரிய விஷய நம் சரீரம் நம் புலன்கள் விஷய ஆப்ஜெக்ட், இதை வச்சுட்டு வேதனையை அனுபவிக்கிறான். இந்த தமிழ் வேதனைங்க வசதா வேதனம்னா அறிவுன்னு அர்த்தம், வித ஜானேங்கிறத இன்பம் துன்பம் ரெண்டும் தான் அனுபவிக்கிறோம், அது என்னமோ தமிழ்ல வேதனைன்னு கவலைன்னு வச்சுட்டு இருக்கான், வேதனைன்னா அறிவுன்னு தான் அர்த்தம். இங்க என்னடா நேர், சரீரேந்திரிய விஷய வேதனா, இந்த புலன்கள் என்ன இந்திரியங்கள் என்ன ஆப்ஜெக்ட் என்ன இவைகளை வச்சுட்டு இவைகளோடு கூடினதான இடம். எப்ப பாருங்க ஒரு நாள் அது காலம் எழுந்ததுமே சும்மா இருக்கேன, தலைவலி கால் வலி, முதுவலி, முட்டு வலி, ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் சார். இந்த உலகத்துல ரொம்ப பணக்காரன் யாருன்னா டாக்டருங்கிறான். அவன் ஏதோ சின்ன இதை ஆரம்பிச்சிருக்கான், அதுக்காக 4 பில்டிங் கட்டிவிட்டான் விவகாரம் முழுக்க. அவ்வளவு வியாதி இருக்குன்னு ஒன்னும் சொல்ல முடியல. ஆனா அந்த டாக்டரை தான் ரொம்ப வர்ஸ்ட் ப்ரொஃபஷன் சொல்லிருக்கு வேதம். நான் என்ன பண்றது, ஏன்னா டாக்டர் படிச்சவாள் தப்புன்னு இல்ல, அஸ்வினி தேவதைகள் ரெண்டு பேரும் டாக்டர், அவளுக்கு எங்கே பாகம் இல்லைன்ட்டான். ஏன் எங்கே பாகம் இல்லைன்னு, உங்களுக்கு மடியே கிடையாது, எல்லாரும் இறங்கி தொட்டு இருக்குன்ட்டாரோ. அதனால உங்களுக்கு எங்கே பாகம் கிடையாதுன்ட்டார். அவ ரொம்ப ஃபைட் பண்ணி கிடையாதுல, அப்புறம் எங்கே பாகம் வாங்கிட்டாள்னு வச்சுங்களேன். விவகாரம் என்னடா இருந்தாலும் அந்த பிஷக்கு வராள்னு சொன்னா அவளை வசத்திய நினைக்கல, வேதம் ஏதோ அப்படி இருக்கட்டும். அதே மாதிரி ஆனா என்னடா இந்த உலகத்துல அந்த டாக்டரை கண்டாதான் மரி, ஏன்னா அவன் தான் பிராணனை கொடுக்கறா போல சொல்றான். இன்சூரன்ஸ் கம்பெனி ஒருத்தன் சொன்னான், ஒரு ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு அம்மாவை பார்த்து, நீங்க தான் இன்னொருத்தருக்கு பிராணனை கொடுக்க முடியும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டான். பார்த்து பிராரப்தம் உபநிஷத்து வாசிக்கலன்னு தெரிஞ்சுட்டா அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஸ்திரீயா இன்னொருத்தனுக்கு பிராணனை கொடுக்கற, ஸ்திரீயோ புருஷனோ சேர்ந்து சரீரம் தான் உண்டு பண்ற, பிராணனை கொடுக்கறது யாரு, பகவான். அதனாலதான் பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய, பகவத்கீதை சொல்லப்ப பிதாசி லோகஸ்ய சராசரஸ்ய, உலகத்துல உண்டாகக்கூடியதான இரும்பு 84 லட்சம் ஜீவராசிகள் எல்லோருக்கும் ஒவ்வொரு வியக்திக்கும் பிராணனையும் ஆத்மாவையும் கொடுக்கறது எங்க பரமாத்மா. மற்றவர்கள்லாம் நிமித்த காரணம், இவர்கள்லாம் இருக்கா. அதனாலதான் அம்மாவை ஸ்தோத்திரம் பண்றோம், அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்றோம், அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்றோம், ஆச்சாரிய நமஸ்காரம் பண்றோம், எல்லாம் உண்டு. ஞானமயமான சரீரத்தை குரு கொடுக்கிறார், சந்தோஷம். ஆனால் நிஜமாக பிராணனை கொடுக்கிறது யாரு, எங்க பரமாத்மா. அதனால்தான் வேதம் சொல்றது, கர்மகாண்டத்துல அப்பா எங்களை காப்பாத்துற மாதிரி காப்பாத்துங்க, அக்னி பகவான ஸ்தோத்திரம் பண்றோம். அப்படி என்ன பண்றோம், இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான இவைகளை எல்லாம், இந்த விஷய வேதனா விசிஷ்டமான ஸ்தானம், இதை நாம் அனுபவிக்கிறோம் தினம்தோறும் காலம் எழுந்து. உடம்புல ஒரு பாகமாவது வலிக்காத நாள் பார்த்திருக்கீங்களோ, உட்கார்ந்தா காலை இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்துறாயா, ஒரு ஆசன செய்யும் இல்லையே. முதல்ல அஷ்டாங்க யோகத்துல என்ன சொல்லிருக்க தெரியுமா, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி. முதல்ல இருந்து உட்கார்ந்து ஆசனத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். உட்கார்ந்தா இந்த ஆசனம் இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாம 4 மணி நேரம் உட்கார பார்த்துக்கணும், அடுத்த ஜென்மாக்க பாத்துக்கிறேன். இந்த ஜென்மாலும் இம்பாசிபிள், என்ன முதல்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணலையே விவகாரம் முழுக்க இருக்கட்டும் அது இல்லை. ஆனா கொஞ்ச நேரம் அதுக்காக தான் பத்மாசனம், ஸ்வஸ்திகாசனம் இப்படி உட்காரணும். சின்ன வயசுலயே சந்தியாவந்தனம் பண்ற குக்குட்டாசனம், ஆசனம் பண்றது குக்குட்டாசனத்தில் உட்காந்து ஆசனம் பண்ணும்பா, இல்லை எதுக்கு ஆசன ஜெயம் கிடைக்கணும் ஒரு மனுஷனுக்கு. உட்கார்ந்தா அப்படியே உட்காரணும் சார். இப்ப நீங்க உட்கார்ந்துருக்க சுகாசனம்னு பேர், சுகம்னா கவலை இல்லாம உட்கார்ற ஆசனமா, அது 2 பாதங்களையும் மேல வச்சிருந்தா பத்மாசனம் பேர். சுகாசனத்துல 2 மணி நேரம் சாதாரணமாக ஒரு வியக்தி உட்காரலாம், 4 மணி நேரம் 5 மணி நேரம் பத்மாசனத்துல உட்காரலாமா. நமக்கு பத்மாசனம் போட்டா 1/2 செகண்ட் உட்காரலன்ட்டான் வழக்கம் இல்லாதனால்தான் விவகாரம் முழுக்க. அப்படி இந்த சரீரத்துல கவலை, அதற்கு பிறகு புலன்கள்ல கவலை, கண்ணு வலிக்கிறது சார், பவர் மாறி போயிடுச்சு சார், காதுல இருந்து சீவு வருது சார், சளி பிடிச்சுட்டு இருக்கு சார், கொஞ்ச நேரம் பேசினா தொண்டை கரக்கரங்கிறது கிச்சு கிச்சுங்கிறது சார், ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் சார். என்னைக்காவது இவன் புலன்கள் இவனோட ஒத்துழைச்சிருக்கா, கை வலி, கால் வலி, முட்டு வலி ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம்னா, விஷய சரீர வேதனா, இந்திரிய வேதனா, அதுக்கப்புறம் விஷய வேதனை. அவனுக்கு வந்து மைசூர் பாக்கு பெருசா இருக்கு, எங்க இலையில போட்டது சின்னதா இருக்கு. இது என்ன ஒவ்வொன்னு போட்டுட்டே வந்தா என்ன, அந்த இலையில பெருசா விழுந்திருக்க, எனக்கு சின்னதா விழுந்திருக்க, கவலைப்படுறானோ இல்லையா. நம்ம கவலைப்படுறது இல்லை, என்ன வேண்டாம்ட்டோம், ஆனா வேணுங்கிறவன் கவலைப்படுறானோ இல்லையா விவகாரம் முழுக்க. அப்ப என்னடா, வேதனா சரீர இந்திரிய விஷய வேதனா விசிஷ்டம் ஸ்தானம் பிரத்யக்ஷத அனுபூயமானம், எவரிடே ஒவ்வொருத்தனும் அனுபவிக்கிறான் சார். பரலோக ஏவ ஸ்தானம், இது ஆனப்புறம் பரலோக ஸ்தானம், அது என்னது, பரலோக ஏவ ஸ்தானம், பரலோக ஸ்தானம் தச்ச சரீராதி வியோக உத்தர கால அனுபாவியம். சார் எனக்கு தெரியலேங்கிற, தெரியும் இந்த சரீரம் கீழே விழுந்த பிறகு அப்ப அது தெரியும், ஆனா அப்ப இது தெரியாது. காகோலோகவதேவாயம் சம்சாரோஜான கல்பிதா. காக்கா கோட்டானும் ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைச்சதான். காக்காவுக்கு பகல்ல தான் கண்ணு தெரியும், ராத்திரியில கண்ணு தெரியாது. கோட்டானுக்கு ராத்திரி தான் கண்ணு தெரியும், பகல்ல கண்ணு தெரியாது. அவ ரெண்டு பேரும் எப்படி சார் கை கொடுத்துப்பா? காக்கோலோ கவதேவாயம் சம்சாரோ அஜ்ஞான கல்பிதா வாசிஷ்டத்துல சொல்ற. காக்காவும் கோட்டானும் மாதிரி எப்படியோ அது மாதிரிதான் இந்த சம்சாரம். அஜ்ஞானா இருக்கிறவனுக்கு சம்சாரம் உண்மைன்னு தெரியறது, ஞானியா இருக்கிறவனுக்கு சம்சாரம் இல்லைன்னு தெரியறது. எப்படி ஞானியும் அஜ்ஞானம் ஒன்னா போக முடியும்? ஞானிஷா சர்வபூதா நாம் எஸ்யாம் ஜாகிரதி சம்யமி தானிஷா பக்கத்தோ முனேஹே. அதனால சித்த பிரஜன்னு சொன்னா அவனுடைய பார்வையே வேற, மற்றவர்களுடைய பார்வை வேற. அதனால ஒன்னு ஒன்னோட கலக்க முடியாது. ஆகையால் இந்த உலகத்துல இருக்கிற வரையும் தான் இந்த லோகம் உங்களுக்கு தெரியும், பரலோகத்துக்கு போன பிறகு இந்த லோகம் தெரியாது, பரலோகம் தெரியும். ஆகையால் ரெண்டு லோகமும் ஒரே சமயத்துல உங்களால பார்க்க முடியாது. அதனால ரெண்டாவது லோகம் இல்லைங்கிறீத இருக்கு, ஆனா நீங்க பார்க்க முடியாது. தத்த சரீராதி வியோகோத்தர கால அனுபாவியம். சரீராதிகள்லாம் போன பிறகுதான் தங்களால் அறியப்பட முடியும். நனு ஸ்வப்னோ பி பரலோக சார், ஸ்வப்னமும் பரலோகம் தானேட்டான். ததாச்ச சதி துவேயே வாயித்யவதாரணம் அயுக்தம் அப்படின்னா ரெண்டுன்னு சொல்ல முடியாத. இந்த லோகம் ஒண்ணு, பரலோகம் ஒண்ணு, ஸ்வப்னம்னு ஒண்ணு இருக்கு. சோ மூணாவது லோகம் ஆச்சு அப்படின்னா அப்படி ரெண்டு தான் சொல்ல முடியாது. நான் அப்படி இல்லப்பா கதம் தரு, ஆனா எப்படி சந்தியம் தது, அது நடுவாந்திரத்துல இருக்கு. இஹரோக பரலோகையோர் யஹா சந்தி, இந்த லோகத்துக்கும் மேல் லோகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான எந்த நோமான்ஸ் லேண்ட் ஒண்ணு இருக்கோ சந்தி, அது என்ன? தஸ்மின் பவம் சந்தியம் தத்ரதீயம், இந்த சந்திய லோகத்துல இருக்கிறது திருத்தீயம். மூணாவது தத்வப்னஸ்தானம் தேன ஸ்தானத்வித்வ அவதாரணம். ஆகையால் தான் இரண்டு ஸ்தானங்கள் என்று சொல்றது. நமக்கு நல்ல ஸ்வப்னம் வந்ததுன்னா நம்மளே தீர்மானம் பண்ணிக்கலாம், ஓஹோ நம்ம கொஞ்சம் வளர்ந்துருக்கோம் வாழ்க்கையில. ஏதோ சுவாமியை பார்த்தா போல ஸ்வப்னம், பகவானை பார்த்தா போல ஸ்வப்னம், பூஜை பண்றா போல ஸ்வப்னம், படிக்கிறா போல ஒரு ஸ்வப்னம், ஆச்சாரியனிடத்துல ஏதோ வாசிக்கிறா போல ஸ்வப்னம், இப்படி எல்லாம் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில மேல் படிகட்டுல இருக்கோம்னு அர்த்தம். புலி விரட்டுறா போல ஸ்வப்னம், குரங்கு பிராண்டா போல ஸ்வப்னம்னு என்ன? நரக லோகத்துக்கு போறேன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஸ்வப்னம் எப்படி வருதோ அந்த ஸ்வப்னமானது பரலோகத்தை காட்டுறது. ஸோ இந்த மனுஷனுக்கு எப்படி ஸ்வப்னம் வருதுங்கிறது அவனுடைய மென்டல் டெவலப்மெண்ட், அவனுடைய சத்துவ சுத்தியை குறிக்கிறது. ஆனா ஸ்வப்னமே வர்றையே சார் நமக்கு அர்த்தம், என்ன பண்றது? நல்ல வழியில இருக்கேன்னு அர்த்தம். கெட்டுதல் இல்ல, கெட்ட ஸ்வப்னம் வந்தா என்னன்னா துஸ்வப்னம் உபஜாயதே. ஒருவேளை கெட்ட ஸ்வப்னம் வந்தாலும் அம்பாள நினைச்சலையானால் ருபிர்திருஷ்டம் சுஸ்வப்னம் உபஜாயதே, அது நல்ல சுவப்னமாக மாறிவிடும். ஆகையால் நம்ம மனசுல இருக்கக்கூடியதான கெட்ட சம்ஸ்காரங்களை நீக்கிவிட்டு நல்ல சம்ஸ்காரங்களை உண்டு பண்ணுவாள். ஆகையால் என்ன பண்ணணும்? கெட்ட சுவப்னம் ஏதாவது வந்ததையானால் பகவன் நாம உச்சாரணம் பண்ணும். அதனாலதான் பெரியவர்கள்ல ஏதாவது சுவப்னம் வந்து பயந்தேன்னா எடுத்து போய் காலையில் போயிட்டு திருநீரை வச்சுட்டு பகவன் நாம சொல்லிட்டு வந்து படுத்துக்கோ, ஒண்ணும் இல்லை அப்படின்பால. இது எங்க இருந்து வந்தது? ஆச்சாரம் இந்த பிரதாரண கோபுரத்திலிருந்து வந்தது. ஆகையால் தேன ஸ்வப்னஸ்தான த்விஷாவதாரணம் நகி கிராமயோ சந்தி சாவைவ கிராம அபேட்ச திருத்தீயத்துவ பரிகடனம் அர்ஹதி. இங்கே ஒரு கிராமம் இருக்கு, பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, நடுவுல ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் என்ன? அது மூணாவது கிராமம்னு சொல்வேளோ? சொல்ல மாட்டேன். கிராமம்னா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு நடுவுல. இப்ப எல்லாம் அந்த வித்தியாசம் எல்லாம் போயிடுது. ஏன்னா அங்கே நடுவுல இருக்கிறதெல்லாம் பாலிட்டிஷியன் சாப்பிட்டு போயிட்டான். ஒரு இடமும் இருக்கக்கூடாது பூமியில. பழைய நாள்லாம் கவர்மெண்ட்டுக்கு இடம் இருந்தது. அதுக்கு என்ன? அது புறம்போக்குன்னு சொல்வான். இப்ப புறம்போக்குன்னு விஷவுல தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அது என்ன சுவாமி விவகாரம்? இவாளுக்கும் கிடையாது, அவளுக்கும் கிடையாது. இந்த கிராமத்துக்கு சேர்ந்தது இல்லை, அந்த கிராமத்துக்கும் சேர்ந்தது இல்லை. ஏன் அதை வச்சிருந்தா? அது எதற்காக வச்சிருந்தா அப்படின்னா, கிரகஸ்தாசிரமம் ஆன பிறகு அவன் சன்னியாசாசிரமம் வாங்கி கொள்றதுக்கு முன்னால இந்த வீடு எனக்கூடியதான கவலைகள்லாம் இல்லாமல் தனியா இருக்கிறதுக்காக ஒரு இடம் இருந்தது. அங்கே தனியா இருப்ப வாழ்ந்துட்டு இருப்பா, ரெண்டு பேர் மட்டும் ஆத்துக்காரி புருஷன் ரெண்டு பேரும் மட்டும் அங்கே வாழ்ந்துட்டு இருப்ப. அவளுக்கும் தனியா இருக்கலாம், இந்த பிரபஞ்சத்தோட நமக்கு சம்பந்தம் வேண்டாம், சம்சாரத்தோட சம்பந்தம் வேண்டாம், என்ற நிச்சயம் வந்த பிறகு அவ சன்னியாசத்தை வாங்கியிருப்பான், அதுக்கப்புறம் வரமாட்டான். அந்த நிச்சயம் வர வரைக்கும் ஏதாவது குழந்தைய பார்க்கணும், பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும் நினைச்சார், வந்து பார்த்துட்டு போவான் விவகாரம் முழுக்க. அப்படி இருந்தது, அதான் வானப்பிரஸ்தாசிரமம்னு இருந்தது. நிஜமாக இவனுக்கு இந்த சம்சாரத்துல பரிபூர்ண வைராக்கியம் வர பர்யந்தம் அங்கே இருக்கிறதாக ஒவ்வொரு கிராமத்துக்கும் இருந்தது. அதான் எவனே விஷயகிணாம் வார்த்தகே முனிவருத்தினாம் யோகேராந்தே தருத்திதான். நம்ம நாட்டில் இருக்கக்கூடியதான ஒரு விவகாரம், எப்படி ஒவ்வொரு மனுஷனும் க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிறத போட்ட மாதிரி எந்த நாட்டிலையும் யாராலையும் பண்ணலை. மகர்ஷிகள் மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வச்சிருந்தது. நம்ம எத்தனை வயசானாலும் எம் பேரன் எம் பேத்தி, என் பேத்தி பையனுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கணும், இவர் போகணும், இவர் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், இவர் எங்கே உத்தியோகத்தில் இருந்தாரோ யாரோ அவரை பார்த்து, அவருடைய பேரன் எங்கே உத்தியோகத்தில் இருக்காரோ பார்த்து அவனுக்கு அட்மிஷன். என்ன சார் விவகாரம் முழுக்க அவனவன் அவன் முன்னுக்கு வரணும், பகவானோட தான் உங்களுக்கு சம்பந்தம், வேற யாரோடையும் கிடையாது. நேரம் அந்த பகவானை அனுக்ஷணமும் தியானம் பண்ணணும் அப்படின்னு இருந்த நாடு இது. ஆகையால் தான் இந்த ரெண்டு கிராமத்துக்கு நடுவில் இருக்கிற இடம் இருக்க பார்த்தீங்களா, அந்த இடத்த காப்பாற்றணும்னு வச்சுருந்தா. இப்ப எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாளே, விவகாரம் எது இருந்தாலும் இவ சாப்பிட்டு போயிட்டா போறலை, அவளுக்கு நாடு முழுக்க ஒத்தனுக்கே இருந்தாலும் போறலைன்னு அப்படின்னா மனுஷியாடு வந்திருக்கா. இவ நரரூப ராட்சச இங்க இருக்கிறவாள்லாம் என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியும். ஆயால் எஸ் சந்தி தவோ மத்தியோ யா சந்தி வர்த்தது, அந்த சந்தியானது தாவேவ கிராம அபேட்ச திருதீய ஸ்தானம் அர்ஹதி கதம் புனா தசிய பரலோகஸ்தானத்திய அஸ்தித்வம் அகமியதே. ஏதோ இருக்குன்னு சொல்றீங்களே சார், கண்ணுக்கு தெரியாதுங்கிற ஆனா இருக்குங்கிற பரலோகஸ்தானம் இருக்குன்னு எப்படி தாங்கள் சொல்றேன், பரலோகம் இருக்குன்னு எப்படி தெரிகிறது உங்களுக்கு, எதபேட்சானம் சந்தியம் பதே. என்ன ஒன்னு இருந்தா நடுன்னு சொல்ல முடியாது, ரெண்டு இருந்தா ரெண்டுக்கு நடுன்னு சொல்லணும் இல்லையா, ரெண்டு பொருள் இருந்தா ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லணும். இந்த ஸ்தானம் தான், இந்த உலகம் தான் எனக்கு தெரிகிறது, அந்த உலகம் தெரியாதுன்ட்டு சொப்னம் நடுவில் இருக்குங்கிற சொப்னத்தை நடுவுன்னு சொல்லணுமே, ஏன்னால் அதை நான் பார்த்தாதான் நடுவுன்னு சொல்லுவேன், அது தெரியலன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறார். கதம் புனா தசிய பரலோகஸ்தானஸ்ய அஸ்தித்வம் அவகம்யதே எதபேட்சிய ஸ்வப்னஸ்தானம் சந்தியம் பவேத் யதா தஸ்மின் சந்தியே ஸ்வப்னஸ்தானே திஷ்டன். ஒவ்வொரு மனிதனும் அந்த ஸ்வப்னஸ்தானத்தில் இருந்து கொண்டு வர்த்தமானே இருந்துண்டு வித்யா கர்ம வாசனா சம்ஸ்கிருதா ஆத்மா, அவன் படித்ததான படிப்பு, அவன் பண்ணினதான உபாசனைகள், அவன் பண்ணினதான கர்மாக்கள்னால ஏதே உபேஸ்தானே பசியதி. ஆயால் உபேஸ்தானே பசியதி, இந்த லோகத்தையும் பார்க்கிறேள் பரலோகத்தையும் பார்க்கிறேள், சொப்னத்தினால பரலோகம் நமக்கு என்ன என்று இவனுக்கு தெரியும். அதனால கர்மாவை பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், காயத்ரி மந்திரத்தை பண்ணணும், உபாசனைகளை பண்ணணும், அந்த உபாசனைகள் வேதாந்தங்கள் இவள வாசலையானால் பரலோகம் நமக்கு என்ன இருக்குங்க உங்களுக்கு தெரியுமா. ஆகையால் உபே ஏவஸ்தானே பசியதி கேதே உபே, அது இரண்டு எது, இதஞ்ச பரலோகஸ்தானந்தா, இந்த லோகமும் பரலோகமும். தஸ்மாத் பரலோக சத்பாவத்துல ஸ்வப்ன பிரத்யட்சத்தை பிரமாணமாக காட்டியிருப்பதனால் விட வேறானதாக இந்த லோகமும் பரலோகமும் அனுசஞ்சரதி. இந்த மனிதன் இந்த புத்தியோட இருந்து கொண்டு தியாசமானஸ்தன் இந்த புத்தியோட ஒன்றாக கலந்து போய் அனுசஞ்சரதி ஜன்ம மரண சந்தான பிரபந்தேனா, பறந்து இறந்து பறந்து இறந்து இந்த லோகம் பரலோகம் பரலோகம் இந்த லோகம் வந்துட்டே இருக்கேன் சார். ஆகையால் இரண்டு உலகங்கள் இருக்கு அப்படின்னு கதம் புனே ஸ்வப்னே ஸ்திதம் சன்னுபவ் லோக உபஸ்யதி. சார் இரண்டு லோகம் இருக்குங்கிற நம்புறேன், ஸ்வப்னம் எனக்கு வர்றது நம்புறேன், ஆனா ஸ்வப்னத்துல பரலோகம் பார்க்கிறேன் அங்கே நடக்கிறது இதெல்லாம் நம்மளால நம்ப முடியும். எனக்கு ஸ்வப்னம் வர்றது புலி விரட்டுறா போல வந்தது அவ்வளோதான், இதெல்லாம் என்ன பரலோகம் எல்லாம் தெரியல சார். உமக்கு தெரியறதுங்கிறது எப்படிங்கிறது சொல்லப்படுறார். இதை நம்ம